விபிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 34.
எனதரும அன்புள்ளங்களே, பள்ளி ஒன்றில் பணியாற்ற இருவர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் ஒருவர் 25 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்பவர், மற்றொருவர் ஆசிரியர் பணிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியிருந்தனர். பள்ளி மேலாளர் 3 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவருக்கு அந்த வேலையை கொடுத்தார். 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருந்தவர் மேலாளரை சந்தித்து, எனக்கு 25 ஆண்டுகள் அனுபவம் உள்ளது, என்னை நீங்கள் ஒதுக்கிவிட்டு 3 ஆண்டுகள் மட்டுமே அனுபவம் பெற்றவருக்கு எப்படி இந்த வேலையை கொடுத்தீர்கள் என்று கேட்டார். பள்ளி மேலாளர் அனுபவமிக்க அந்த ஆசிரியரிடம், 25 ஆண்டுகள் அனுபவம் உள்ளதென்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு 25 ஆண்டுகள் அனுபவம் கிடையாது. நீங்கள் பெற்றிருப்பது 1 ஆண்டு அனுபவம்தான். அதை நீங்கள் 25 முறை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளீர்கள் என்று அமைதியாக கூறினார்.
அன்பு நெஞ்சங்களே, வயதில் முதிர்ந்து விட்டதால் பல ஆண்டுகள் ஒரு துறையில் பணியாற்றி வருவதால் ஒருவர் ஞானம் பெறுவது கிடையாது. குறிப்பாக வயது வளர வளர ஒரே எண்ணத்தை ஒரே வழியில் சிந்திக்கும் பழக்கத்தில் சிக்கிக் கொண்டால் அங்கு ஞானம் வளர்வதற்கு வாய்ப்பின்றி போகும். அன்பு நெஞ்சங்களே, யோபு நூல் 32 பிரிவில் நமக்கு அறிமுகமாகும் எலிஹு என்ற இளையவர் யோபுக்கும் அவரது 3 நண்பர்களுக்கும் வழங்கிய உரையின் துவக்கத்திலேயே இந்த உண்மையை உரைக்கும்படி இடித்துரைக்கின்றார். யோபும் அவரது நண்பர்களும் பேசியபோது இடைமறிக்காமல் அதுவரை அமைதி காத்ததற்கு ஒரே காரணம் தான் வயதில் சிறியவன் என்பதும், தனக்கு முன் வாதங்களில் ஈடுபட்டிருந்தோர் வயதில் பெரியவர்கள் என்பதும் தான். ஆனால் வயது மட்டுமே ஒருவருக்கு ஞானத்தை வழங்குவதில்லை. இறைவனின் ஆவி ஒருவருக்கு உயிர்த்துணரும் அறிவை தர முடியும் என்பதை உணர்ந்ததால் தான் பேச ஆரம்பித்திருப்பதாக இளையவர் எலிஹு விளக்குகின்றார்.
நான் வயதில் சிறியவன், நீங்களோ பெரியவர். ஆகவே என் கருத்தை உங்களிடம் உரைக்க தயங்கினேன், அஞ்சினேன். நான் நினைத்தேன், முதுமை பேசட்டும், வயதானோர் ஞானத்தை உணர்த்தட்டும். ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே, மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உய்த்துணர்வை அழிக்கின்றது. வயதானோரெல்லாம் ஞானிகள் இல்லை, முதியோர் நீதியை அறிந்தவரும் இல்லை. ஆகையால் நான் சொல்கிறேன், எனக்கு செவி கொடுத்தருள்க, நானும் என் கருத்தை சொல்கிறேன்.
சூடான இந்த அறிமுகத்தை தொடர்ந்து அடுத்த 6 பிரிவுகளில் மிக நீண்ட உரையொன்றை வழங்குகின்றார் எலிஹு. 159 இறை வாக்கியங்களாக இடம்பெற்றுள்ள எலிஹுவின் உரையில் அடங்கியுள்ள உண்மைகளில் சிலவற்றை இத்தேடலில் சிந்திக்க முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, தான் பலமுறை விண்ணப்பித்தும் இறைவன் தனக்கு எவ்வித பதிலும் தரவில்லை என்று யோபு முறையிட்டதற்கு எலிஹு தன் உரையில் முதலில் பதில் சொல்கின்றார்.
யோபு நூல் 33. என் சொல் எதற்கும் அவர் பதில் கூறுவதில்லை என ஏன் அவரோடு வழக்காடுகின்றீர்? ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார், இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார். அதை யாரும் உணர்வதில்லை
என்று தன் விளக்கத்தை துவக்கும் எலிஹு, இறைவன் கனவில், இரவு காட்சியில், மனிதரின் ஆழ்ந்த உறக்கத்தில் அவர்களோடு பேசுகின்றார் என்று விளக்கிக் கூறுகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவன் மனிதர்களோடு கனவு வழியே தொடர்பு கொள்கின்றார் என்பது ஏறத்தாழ அனைத்து மதங்களுமே ஏற்றுக்கொள்ளும் ஒரு மரபு. இறைவனின் மக்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ரஹாம், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோருக்கு மட்டுமல்ல, கெரார் மன்னன் அபிமெலக்கு, எகிப்து மன்னன் பார்வோன் ஆகியோருக்கும் இறைவன் கனவில் தோன்றி எச்சரிக்கைகள் வழங்குவதை பழைய ஏற்பாட்டில் காண்கின்றோம். மரியாவின் கணவரான யோசேப்பை 3 கனவுகள் வழியே இறைவன் வழிநடத்தி முக்கியமான முடிவுகள் எடுக்க அவருக்கு உதவினார் என்பதை மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, வரப்போகும் நன்மைகளில் பங்கேற்க அழைப்புகள், அறிவிப்புகள் அல்லது எதிர்வரும் தீமைகள் குறித்த எச்சரிக்கைகள் என இறைவன் மனிதருடன் கனவுகள் வழியே பேசுவதை விவிலியத்தில் பல இடங்களில் காண்கின்றோம்.
அன்பு இதயங்களே, நாம் நாள் முழுவதும் நல்லவற்றை செய்துவிட்டு திருப்தியோடு உறங்கச் சென்றால் அமைதியான ஆழ்ந்த உறக்கம் வரும். அவ்வேளையில் நமக்குத் தோன்றும் கனவுகளும் ஆழ்ந்த அமைதியைக் கொணரும். ஆனால் நாள் முழுவதும் தீமைகளை திட்டமிட்டு செய்த பின் உறங்கச் சென்றால் நமது மனசாட்சி விழித்தெழுந்து நம்மை உறங்கவிடாமல் செய்துவிடும். இந்த நோயை தீர்ப்பதற்கு பலர் தூக்க மாத்திரைகளையும் மதுபானங்களையும் போதைப் பொருட்களையும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. இவை தரும் செயற்கை மயக்கத்தையும் மீறி பலர் தங்கள் உறக்கத்தில் அச்சுறுத்தும் கனவுகளைக் கண்டு துன்புறுகின்றனர் என்பதை நாம் அறிவோம். எலிகுவை பொறுத்தவரை இறைவன் கனவின் வழியே நமக்கு எச்சரிக்கை கொடுத்து நம்மை அழிவிலிருந்து காக்கின்றார் என்று கூறுகின்றார்.
யோபு நூல் பிரிவு 33. கனவில் இரவின் காட்சியில் ஆழ்துயில் மனிதரை ஆட்கொள்கையில் படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார், எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார். இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார், மனிதரிடமிருந்து ஆணவத்தை அகற்றுகின்றார். அவர்களின் ஆன்மாவை குழியிலிருந்தும் உயிரை வாளின் அழிவிலிருந்தும் காக்கின்றார். படுக்கையில் படும் வேதனையினாலும் எலும்பில் வரும் தீரா வலியினாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்படுகின்றார்கள்.
என தர்ம அன்புள்ளங்களை, கனவில் வரும் எச்சரிக்கைகளுக்கு செவிக்கொடாமல் வாழ்வோரை காப்பதற்காக வானத்தூதர்கள் வரக்கூடும் என்பது எலிகு தரும் அடுத்த விளக்கம். வானத்தூதர்கள் என்ற கருத்து அனைத்து மதங்களிலும் பல வழிகளில் கூறப்பட்டுள்ளது. விவிலியத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வானத்தூதர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளதென விவிலிய விரிவுரையாளர்கள் கூறியுள்ளனர். அன்பு நெஞ்சங்களே, வானத்தூதர்களின் முதன்மையான பணி இறைவன் மனிதர்களுக்கு சொல்ல விளையும் செய்திகளை தாங்கி வரும் தூதர்களாக செயலாற்றுவது. இந்த பணியின் சிகரமான ஓர் எடுத்துக்காட்டினை லூக்கா நற்செய்தி முதல் பிரிவில் நாம் காண்கின்றோம். இயேசுவின் பிறப்பு குறித்த அந்த செய்தியை அன்னை மரியாவுக்கு கொணர்ந்த வானத்தூதர் கப்ரியேலை நற்செய்தியாளர் லூக்கா நமக்கு அறிமுகம் செய்து வைக்கும் வரிகள் இதோ.
லூக்கா நற்செய்தி பிரிவு 1. 6 மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் செய்திகளை மக்களுக்கு கொணர்வதை முக்கிய பணியாக செய்யும் வானத்தூதர்களின் அடுத்த பணி மனிதர்களின் சார்பில் இறைவனிடம் பரிந்து பேசி அவர்களை காப்பாற்றுவது. எலிகு தன் உரையில் அறிமுகப்படுத்தும் வானத்தூதரின் செயலை இவ்வாறு விவரிக்கின்றார்.
யோபு நூல் பிரிவு 33. மனிதர் சார்பாக இருந்து அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும் ஓர் ஆயிரத்தவராகிய வானதூதர் அவர்களின் மீது இறங்கி குழியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும் என்று கடவுளிடம் மன்றாடினால் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவர்தம் முகத்தை மகிழ்ச்சியோடு அவர்கள் காணச் செய்வார். அவர்களுக்கு தம் மீட்பை மீண்டும் அளிப்பார்.
தவறு செய்வோர் சார்பில் வானத்தூதர்கள் மன்றாடும் போது இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்றும் அதைக் கண்டு வானத்தூதர்கள் மகிழ்வர் என்றும் இங்கு கூறப்பட்டுள்ள அந்த எண்ணம் நமக்கு இயேசுவின் ஓர் உவமையை நினைவுக்கு கொணர்கின்றது. காணாமல் போன நாணயத்தை கண்டுபிடித்த பெண் தன் அயலவருடன் மகிழ்கிறார் என்பதை கூறும் இயேசு அந்த உவமையின் இறுதியில் இவ்வாறு கூறியுள்ளார்.
அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்குச் சொல்கின்றேன்.
இவ்வாறு அன்புள்ளங்களே, கனவின் வழியே வானத்தூதர்கள் வழியே இறைவன் மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறார் என்பதை எலிகு 34 பிரிவில் விளக்குகின்றார். அடுத்து, தான் நேர்மையானவனாக இருந்தும் இறைவன் தன்னை துன்புறுத்துகிறார் என்று யோபு கூறும் குற்றச்சாட்டிற்கு எலிகு பதில் தருகின்றார். அதற்கும் மேலாக தான் பாவம் செய்யாமல் வாழ்வதால் என்ன ஆதாயம் என்று யோபு எழுப்பும் ஒரு கேள்விக்கு எலிகு பதில் சொல்ல முன்வருகின்றார். அன்பு நெஞ்சங்களே, நேர்மையாளர்கள் பலரது உள்ளங்களில் அவ்வப்போது அல்லது அடிக்கடி எழும் கேள்வி நேர்மையாக வாழ்வதால் என்ன பயன்? இந்த முக்கியமான கேள்விக்கு இளையவர் எலிகு கூறும் பதிலை நம் அடுத்த தேடலில் புரிந்து கொள்ள முயல்வோம்.
இன்றைய பிப்ளிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.